நீதிமொழிகள் 24:11. மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி, அதை அறியும் என்பாயாகில். இருதயங்களை சோதிக்கிறவர் அறியாரோ? உன் ஆத்துமாவை காக்கிறவர் கவனியாரோ? அவர் மனுஷருக்கு அவனவன் வேலைகளுக்கு தக்கதாய் பலன் அளியாரோ? மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடவே. நமக்கு தெரியும், மரணம் பாவத்தினால் வந்த காரியம். தேவன் அதை ஆரம்பத்திலேயே எச்சரித்தார். இந்த கனியை சாப்பிடும் நாளில் சாகவே சாவாய். அதனுடைய மொழிபெயர்ப்பு, செத்துக்கொண்டு சாவாய். In dying, you shall die. இன்னும் விளக்கமாய் சொன்னால், மரணம் உள்ளே வரும், அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஒரு நாள் வந்தது, ஆதாம் மரித்து போனான் சரீரத்திலே. ஆனால் அதுக்கு முன் உள்ளே அந்த மரணம் வேலை செய்து கொண்டே இருந்தது. அதன் பிறகு அதன் பின்னால் வந்த மனித சமுதாயம் அனைத்துமே மரணத்தினாலே பிடிபட்டது. சரீர மரணம் மனிதனின் முடிவல்ல. ஆனால் ஆவியும் ஆத்மாவும் மரணம் அல்லது பிரிவு கூடாக சென்று தேவனை விட்டு பிரிந்திருப்பதுதான் பயங்கர மரணம். அது இரண்டாம் மரணம். மரணம் என்றால் பிரிவு. சரீர மரணம் மனிதனின் முடிவல்ல. உலகம் இதை அறியாது. இயேசுவோ அனைத்தையும் நாங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு அறிவை நமக்கு அவர் கொடுத்தார். மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவித்துக்கொள். அதுவும் அந்த படத்திலே ஒன்றுமே அறியாத ஒரு மிருகம், ஒரு பாவமும் அறியாதது, இன்னசென்ட், ஒரு குற்றமுமே செய்யாத நேரச்சரே, அதைவிட பலமான ஒரு மிருகம் அந்த புலி அதனை பாய்ந்து அதை கொல்ல கடிக்கிறது. தேவன் ஆரம்பத்திலே சிருஷ்டித்த பொழுது இப்படியாக ஒன்றுமே இல்லை சகோதரர்களே, ஒன்றை ஒன்று தீண்டவில்லை. ஆனால் மனிதன் எப்பொழுது பாவத்திலே விழுந்தானோ அவன் சாத்தானுக்கு அடிமையாகி, சாத்தான் இந்த உலகத்துக்கு அடிமையானதனாலே இந்த உலகமும் அதில் உள்ள யாவுமே எல்லாமே மாறிப்போச்சு. மனிதனுக்குள்ளே மரணம் வந்தது, மிருகங்களின் சுபாவம் மாறிப்போனது, ஒன்று ஒன்று கொல்ல ஆரம்பித்தது. தேவன் இப்படியாய் சிருஷ்டிக்கவில்லை. அதனுடைய கூர்மையான கண்கள், அந்த பல்லுகள் உயிரோடையே கடித்து அதை சாப்பிடும் போது எவ்வளவு வேதனையாய் இருக்கும். மனிதனுடைய பாவத்தினால் மிருகங்கள் வேதனை அடைகிறது. ரோமர் 8:18, சர்வ சிருஷ்டி அனைத்தும் பிரசவ வேதனை அடைகிறது என்று ஆவியானவர் பவுலின் மூலம் எழுதி வைத்திருக்கிறார். The whole creation groans. ஏங்கி ஏங்கி தவிக்கிறது. யார் எங்களை விடுதலை ஆக்குவார்கள்? இந்த நிலையில இருந்து யார் விடுதலை ஆக்குவார்கள்? குட்டிகள் பறிகொடுத்து மற்ற மிருகங்கள் வந்து கொண்டு போத இதை தாய் பார்த்து கொண்டு நிற்கிறது. விடுவிப்பார் இல்லை, விடுதலை கொடுப்பார் இல்லை. இந்த நிலைமை இயேசு வரும்பொழுது மாறிப்போம். அவருடைய மலையிலே, அவருடைய ராஜாங்கத்திலே ஒன்று ஒன்று தீண்டவே மாட்டாது. ஏசையா 11 அதிகாரத்திலே நீங்கள் அதை வாசித்துக் கொள்ளலாம். ஒரு பிள்ளை பாம்பினுடைய பொந்துக்குள் கையை போட்டாலும் அது தீண்டாது. அவருடைய ராஜரிகத்திலே ஒன்று ஒன்று தீண்டாது. சகோதரனே, சகோதரியே, தேவனை அறிந்த தேவ பிள்ளையே, எத்தனை நாட்கள் நீ சபையிலே உட்கார்ந்திருக்கிறாய், எத்தனை வார்த்தைகளை கேட்டாய், எத்தனை பிரசங்கங்களை கேட்டாய், எத்தனை ஒன்று மாறி ஒன்று மாறி கிழமை தோறும் மாதம் தோறும் வருஷ வருஷம் மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஒருவனை, ஒரு சீயை, ஒரு குடும்பத்துக்கு விடுதலை கொடுத்தாயா? கொலை உண்ண போகப்படுகிற ஒரு சகோதரன் சகோதரிக்கு விடுதலை கொடுத்தாய? எப்படி இந்த புலி அதை பாய்ந்து கடிச்சு அப்படியே அது முழுவதுமாய் உயிரோடையே சாப்பிட போகிறதோ? இந்த நேரத்திலே சாத்தான் அசுத்தாவிகளை வீடுகளுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறான். இந்த நேரத்திலே இப்படியாய் ஆஸ்பத்திரிகளை கடிபடுகிறார்கள் பிசாசினாலே. இன்னும் சொல்ல போனால் பல தடவைகளிலே அந்த விஞ்ஞான அந்த கருவிகள், those apparatus, those equipments, testing materials, hospital, அவைகளாலும் கூட கண்டுபிடிக்கப்படுகிறது இல்லை, அவைகள் கூட மறைக்கப்படுகிறது. வைத்தியர்கள் தட்டுமாறுகிறார்கள். இது என்ன காரணம்? இந்த நேரத்திலே எத்தனையோ பேர் ஹாஸ்பிட்டல்ஸில் கொல்லப்படுகிறார்கள். இதே விதமாக அவர் என்ன சொல்கிறார்? என்னால் தாங்கவே முடியாது, நான் சாகட்டும், எனக்கு ஏதாவது நஞ்சை தாருங்கள், நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், எனக்கு ஏதாவது கொடுங்கள், நான் சாக போகிறேன், என்னால் இதை தாங்க முடியாது. சிலருக்கு சில சமயத்திலே அப்படியாக ஏதாவது கொடுத்து அவர்களை மரணத்துக்கு கூட அனுப்புகிறார்களாம் என்று கேள்விப்பட்டேன். உலகெங்கும் மிகுந்த பயங்கர வேதனையாக வேதனைப்படுகிறதுனாலே அங்காலே போகட்டும். இந்த நேரத்திலே அது நடந்து கொண்டிருக்கிறது. அந்த மேலே ஏறி அதை கொல்ல எச்சரிக்கும் அந்த மிருகத்தை போல அசுத்தாவிகள் வீடுகளிலே வேலை செய்கிறது. சில சமயம் ஒரு பிள்ளையை, சில சமயம் முழு குடும்பத்தையும், அல்லது தாய் தாப்பனை, அல்லது ஒரு கிராமம் முழுவதையுமே மிருகங்கள் உள்ளே போய் இந்த அசுத்தாவிகள் அவளை கொல்லுகிறதே. சபையோ பாட்டு பாடி நாடகங்கள் நடத்தி கூடுதலான பாட்டுகளை சீடிகளிலே வாங்கி அவைகளை கேட்டுக்கொண்டு பிக்னிக்ஸ் வைத்துக்கொண்டு ஒரு ஈஸ்டருக்கு அல்லது ஒரு கிறிஸ்துமஸுக்கு அதுக்கு இதுக்கு பெரிய சாப்பாடுகளையும் வைத்துக்கொண்டு இதுகளில் ஒரு பிழையும் இல்லை. ஆனால் மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்குறோமா? கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை நாம் விடுதலையாக்கி கட்டுக்களை உடைக்கிறோமா? இதுவெல்லாம் இயேசுவினுடைய உள்ளத்திலே வாஞ்சியாக இருந்த காரியம் இல்லையானால் எதுக்காக சொல்லுகிறார்?
என்னை பின் செல்லுங்கள், நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன். பிசாசுகள் பிடித்து அவர்களை அடக்கி வைத்திருக்கிறது, பாவத்தின் பிடியிலே அடக்கி வைக்கிறது, சாராயத்திலே, வெபச்சாரத்திலே, பணத்திலே, புகழிலே, இந்த உலக சித்தின்மங்களிலே, பொருட்களிலே அவர்களை மயக்கி அதிலே பிடித்திருக்கிறது. விடுதலை கொடுப்பார் இல்லை. நோய்களை போட்டு அவர்களை பிடிக்கிறது. சந்ததியாய் வரும் நோய்கள், பாவத்தினூடாக வந்த நோய்கள், தகப்பன் தாக்கியிருந்த நோய்கள், அது மறுபடியும் அங்கு பிள்ளைகளை தொடர ஆரம்பிக்கிறது. விடுவிப்பார் இல்லை, விட்டுவிடு என்று சொல்லுவார் இல்லை. சபை தன்னுடைய வேலையிலே கொண்டாடுகிறது. வேஷ்டி என்கிற அந்த ராணி எப்படி தன்னுடைய சொந்த பார்ட்டியிலே ஈடுபட்டு இருந்தாலோ, அழைப்பு வந்தும் அவள் அதுக்கு செவி கொடுக்கவில்லை. ராஜா கோபம் கொண்டு அவளை விலக்கினான். இன்றைக்கு வேஷ்டியை போல அநேக சபைகள், விசுவாசிகள் உண்டு. தேவ அழைப்புக்கு செவி கொடுத்தாயா? நீ ரட்சிப்பு பெற்றதன் காரணம் என்ன? உனக்கு விடுதலை கொடுத்ததன் காரணம் என்ன? இந்த படத்திலே நீ பார்க்கிற பிரகாரமே நீ நானும் ஏதோ ஒரு மதத்தில் பிடிபட்டிருந்தோம். ஒரு முதலையின் வாயிலே ஆப்பட்டிருந்தோம். யாரோ ஜபித்ததனாலே, இயேசு ஆவியானவரின் வல்லமையினால் நமக்கு விடுதலை கொடுத்ததனாலே, தேவ வசனத்தை நாம், அந்த வெளிச்சத்தை நாம் கண்டடைந்தோம். இன்றைக்கு அவரை நோக்கி கூப்பிடுகிறோம். அல்லாவிட்டால் நாங்கள் கூப்பிட முடியும். யாரோ ஜபித்தார்கள், அது கூட நமக்கு இப்போதைக்கு தெரியாமல் இருக்கலாம். நித்தியத்திலே நாம் அறிய வருவோம். எதற்காக அவரது ராஜ்யத்துக்குள்ள நுழைந்தாய்? ஏன் விடுதலை பெற்றாய்? எதற்காக உனக்கு ராஜபதவி கிடைத்தது? எத்தனை பேர் மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள்? எத்தனை பேர் கொலை உண்ணப்படுகிறார்கள்? சாத்தானால், அசுத்தாவிகளினால். கிராமம் கிராமமாக புட்டுவட்டு இருக்கிறார்கள். நிச்சரை இல்லாதவர்கள், மனக்குழப்பம் அடைந்தவர்கள். எத்தனையோ பேர் மனநோய் ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கிறவர்கள் அநேகமாக இதன் காரணமாக, எல்லாரும் என்று சொல்ல மாட்டேன், அநேகமானவர்கள் மனக்குழப்பம், புத்தி மாறாட்டம், இவைகள் சாபத்துக்குள்ளாய் எழுதப்பட்டவ காரியங்களாய் இருக்கிறது. வாசிச்சு பார். மேட்னஸ், இவைகள் ஜனங்களுக்குள்ளே வந்தே இவ்வண்ணமாக எந்தவித உதவியும் இல்லாமல் அகப்பட்டு விடுவிப்பாரன்றி மடிந்து போகிறார்கள். எஸ்தருடைய புத்தகம் 4:14 வசனச்சரி, எஸ்தர் தேவ ஆவியானவராலே வழிநடத்தப்பட்டு அரண்மனையிலே உயர்த்தப்படுகிறாள். வேஷ்டி தள்ளிவிடப்படுகிறாள். தங்கள் தங்களுடைய வேலைகளிலே ஈடுபட்டிருக்கும் விசுவாசியும் சபைகளும் வேஷ்டியை போல ஏமாந்து போவார்கள். இவர்கள் நினைக்கலாம், நான் இயேசுவை பின்பற்றுகிறேன் என்று. நோ, இல்லை. ஆனால் எஸ்தர் எல்லாவற்றிலும் கீழ்ப்படைந்தாள். அவனுடைய அங்கிள் மெர்தெகாய் ஆவியானவருக்கு நிழலாக இருக்கிறான். அவன் சொன்னது எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படைந்து நடந்தாள். எஸ்தருக்கு தகப்பனோ தாயோ இல்லை. ஒரு விசுவாசிக்கு தகப்பனும் தாயும் நம்முடைய பிதாவாகிய தேவன் தாமே. உன்னுடைய மூத்த சகோதரன் கத்தராய் இயேசு கிறிஸ்து அவருடைய குடும்பத்திலே பிறந்தாய். Praise the Lord. ஆனால் இதோ யூதர்களுக்கு ஆபத்து வந்தது, யூதர்களுக்கு மரணம் அங்கே ஏற்பட்டது, மரண நேரம் அங்கே வந்தது. தந்திரமாக அந்த ராஜா அவர்களை கொல்ல அவன் ஏற்பாடு பண்ணினான். இது யார்ந்த மேரதுகாய் எஸ்தருக்கு அதை அறிவிக்கிறான் என்று சொல்லி அனுப்புகிறான். 4:14 எஸ்தர், நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் விடுதலையும் வேறு ஒரு இடத்திலே இருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிந்து போவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைச்சிருக்கலாமலே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். நடந்தது உங்களுக்கு தெரியும். தன் உயிரை கீழே வைத்து நான் செத்தால் சாகரின் என்று சொல்லி எஸ்தர் தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாள். நீங்கள் உபவாசம் பண்ணுங்கள், நானும் உபவாசம் பண்ணுகிறேன். போகக்கூடாத நாட்களிலே இருக்கும் ராஜாக்கு முன்பாக நான் போக நான் முடிவு காட்டுகிறேன். செத்தால் நான் சாகிறேன் என்று சொல்லி அவள் அந்த சவாலை எடுத்துக்கொண்டாள். தேவன் அவளுக்கு வெற்றியை கொடுத்தார். தேவன் யூதர்களுக்கு விடுதலையை கொடுத்தார். இப்படிப்பட்ட காலத்திலே நீ உதவியாயிருக்கும்படிக்கு ராஜ பதவி உனக்கு கிடைத்திருக்கலாம் அல்லவா? நீ யோசிக்கிறாய், ராஜ பதவியா? இருளின் அதிகாரத்திலே இருந்து விடுதலையாக்கப்பட்டு அன்பின் குமாரனின் ராஜ்யத்துக்குள்ளே நீ உட்படுத்தப்பட்டிருக்கிறாய். உன்னை ராஜாக்களும் ராஜாவும் ஆசாரியனுமாக நம்முடைய ஆண்டவராக இயேசு ஆக்கி இருக்கிறார். வெளிப்படையாம் 1:6 தெளிவாக கூறப்பட்டிருக்கிறார். அப்படியானால் நீ எப்படி மௌனமாய் இருக்கலாம்? மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களை, கொலை உண்ண போகிறவர்களை விடுவிக்க கூடுமானால் நீ விடுவிக்க வேண்டும். எனக்கு அது தெரியாது என்று சொல்லுவாயானால் இன்று தொடக்கம் இந்த செய்தியை நீ கேட்டதற்கு பிறகு நீ எனக்கு தெரியாது என்று சொல்லி உன் வாழ்க்கையிலே மூழ்கி, அல்லது உன் பாவத்திலே மூழ்கி, உன் இச்சைகளிலே மூழ்கி, உன் சொந்த வாழ்க்கையிலே மூழ்கி, சுயநலத்திலே பிடிபட்டு அவைகளிலே குருடனாக குருடியாக நீ தீர்வாயானால் தண்டனைக்கு எப்படி தப்ப போகிறாய்? இதோ எப்படிப்பட்டதான ஒரு கடினமான வார்த்தையை ஆவியானவர் எஸ்தருக்கு கூறினார் என்று பார்த்தீர்களா? நீயும் உன் குடும்பமும் தப்ப முடியாது. கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுவிக்க கூடுமானால் விடுவி. அதோ பார் அந்த படத்தை. அந்த மிருகம் ஒன்றும் செய்ய முடிகிறதில்லை, ஒன்றும் செய்ய முடியாது. என்ன செய்யலாம்? வாயை திறந்து நன்றாக கடிக்கிறது. மறுபடியும் சொல்கிறேன், இந்த செய்தியை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய், இன்றையிலே இருந்து நீ தப்புவதில்லை. அதாவது தேவனிடத்திலே கேட்டே தீர்வார். உன்னை விடுவிச்சேன், நீ என்ன செய்கிறாய்? எச்சினியோ பேர் புழுக்களை போல நெளிந்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்களும் வீடுகளிலே அஞ்சனம் பார்க்கிறவர்களிடத்திலே போகிறார்கள், குறி பார்க்கிறவர்களிடத்திலே போகிறார்கள். எத்தனை பேர்! அதன் பிறகு ஒன்றுமே கூடாமல் எல்லா சுத்தாவிகளையும் அவர்களுக்குள்ளே வரவழைத்ததுக்கு பிறகு சாக போகும் நிலையிலே வருவார்கள். அப்படி இருந்தும் தேவன் இரக்கம் உள்ளவர்களாக, இரக்கம் உள்ளவராய் அவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். ஆனால் வேதம் சொல்கிறது, தேவனுடைய வார்த்தையிலே தேவன் சொல்கிறார், தேவன் ஜனங்களுக்கு விடுதலை கொடுப்பார், சமாதானத்தை அருளுவார், ஜனங்களோ தங்கள் மதிகேட்டுக்கு திரும்பாது இருப்பார்களாக. பழைய வாழ்க்கைக்கு போகாதே. அல்லது நீ பண்ணின ஜபம், அல்லது ஏதோ பண்ணின நேற்றிக் கடன் என்று சொல்லுவாயானால் பயங்கர ஆபத்து, பயங்கர மோசம், ஏற்கனவே இருந்ததை விட பயங்கரமான சாபம் உன்மேல் வந்துவிடும். அதற்கு இடம் உண்டு. நான் ஒன்றுமே குணமாக்க முடியாது. நான் விடுதலை கொடுக்க முடியாது. நானும் கர்த்தரும், கர்த்தராலே கர்த்தரோடு கூட எல்லாமே கூடும். அவரே விடுதலை கொடுக்கிறவர், இயேசுவே குணமாக்குகிறவர். ஊழியர்கள் அவருடைய கருவிகள் மட்டுமே. குணப்படுத்துகிறவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, விடுதலை கொடுக்கிறவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஐயா உனக்கு தெரியாது என்று சொல்லாதே. கர்த்தரோடு சேர்ந்து இருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியா இருக்கிறார். உண்டு கொரிந்தியர் 6 அவரோடு சேர்ந்தே நீ இந்த விடுதலையின் ஊழியத்திலே இறங்கலாம். இயேசு தொடங்கிய தொடக்கம் அவர் ஊழியத்தை முடியும் வரை விடுதலை கொடுக்கும் ஊழியத்திலே அவர் ஈடுபட்டு கொண்டே இருந்தார். வந்த ஒவ்வொருவரையும் குணமாக்கினார், வந்த ஒவ்வொருவரையும் விடுதலை கொடுத்தார். ஆனால் வேலை ஆட்கள் மிக சொற்பமாயிருக்கிறது. ஏய் மௌனமாயிருக்கிறார்கள், மௌனமாய் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். ஏசியாவினுடைய புத்தகம் 42 இந்த ஜனமும் கொள்ளையிடப்பட்டும் சூறையாடப்பட்டும் இருக்கிறது. அவர்கள் அனைவரும் குகைகளுக்குள்ளே அகப்பட்டு காவல் அறைகளிலே அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். பொந்துகளுக்குள்ளே பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அசுத்தாவிகள் இவர்களை பிடித்து மறைத்து வைத்திருக்கிறது. விடுதலை கொடுக்கும் இடங்களுக்கு போக விடாது, அறிய விடாது, குகைகளுக்குள்ளே அகப்பட்ட இந்த ஜனங்கள் அறியாமையிலே பிசாசின் புட்டியிலே இருக்கிறார். அறிவில்லாமல் அழிந்து போகிறார். தப்பு விப்பார் இல்லாமல் அகப்படுகிறார்கள். யாரும் தப்பு விக்க ஒருவருமே இல்லை. ஆம், யாருமே இல்லை. அதனாலே சிறையாக பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். விட்டுவிடு என்பார் இல்லாமல் கைதிகளாகிறார்கள். 22 இந்த வசனத்தில் இவற்றை வாசித்தோம். 23 வசனத்தில் தேவன் என்ன கேட்கிறார்? உங்களில் எதற்கு செவி கொடுத்து பின்வாங்குறதை கவனித்து கேட்கிறவன் யார்? உங்களில் இதற்கு செவி கொடுத்து கேட்கிறவன் யார்? யார் இதை கவனிக்கிறவன்? விடுவிப்பார் இல்லை, விட்டுவிடு என்று சொல்லுவார்கள் இல்லை. இதோ இந்த நேரத்தில் நீ ஒரு காரியத்தை நீ பார்க்க போகிறாய். இதோ சில மிருகங்கள் தண்ணீர் தாகத்திலே அந்த இடத்துக்கு வந்து கொண்டிருக்கிறது. தூரமாக சிங்கங்கள் படுத்திருப்பதை சரியாக அறியவில்லை. இதோ அடையாளம் கண்டுகொண்டது. அவைகள் துரத்த ஆரம்பிக்கிறது. அநேகமான மிருகங்கள் ஓடிப்போக ஒரு கன்று பிடிபடுகிறது. எல்லாமே சேர்ந்து அந்த கன்றை எல்லா பக்கத்தாலும் கடிக்கிறது. எத்தனை பேர் இவ்வண்ணமாக குடும்பங்களிலே பிடிபடுகிறார்கள். விடுவிப்பார் இல்லை, எல்லா பக்கத்தாலும் பல அசுத்தாவிகள் சூழ்ந்து கொள்கிறது. சிலது மனதை தாக்குறது, சிலது சரீரத்தை தாக்குகிறது, மற்றவைகள் நோயை போடுகிறது. கொலை தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற இந்த கன்றை யார் விடுவிப்பார்கள்? அது தானாக இத்தனை சிங்கங்களிலே இருந்து விடுதலை கொடுக்க முடியுமா? இல்லை. அதை வெளியே எடுத்து கொண்டு போக ஒன்றாக அதிகள் செயல்படுகிறதை பாருங்கள். எத்தனை பேர் இப்படியாக இன்றைக்கும் அசுத்தாவிகளினால் பாதிக்கப்பட்டு செத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு அடி மரணத்துக்கு. எத்தனை ஆஸ்பத்திரிகளிலே இது நடக்கிறது. எத்தனை பேர் மற்ற இடங்களிலே மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு மிருகம் கீழே இருந்த முதலை வந்து மற்ற பக்கத்தாலே கடிக்கிறது. விடுவிப்பார் இல்லை. அதோ பார்த்தீர்களா, அங்கால பக்கத்திலே சிங்கங்கள் மிகவும் வேதனைப்படுத்தி அதை இழுக்க, இங்கால பக்கத்தாலே முதலை அதை கடித்து இழுக்கிறது. வல்லமை அங்காலே கூட இருந்ததனால் அவை இன்னமும் குட்டியுயிராக கிடக்கும் அந்த கன்றை இழுத்து கொண்டு போய் அவைகள் உயிரோடு சாப்பிட ஆயத்தப்படுகிறதைப்பார். இப்பொழுது அந்த கன்றின் தாய் அங்கே போய் என்ன பாஷை பேசி ஒரு பட்டாளத்தையே கூட்டிக் கொண்டு வருகிறது. பாருங்கள், மிருகங்களுக்கு இருக்கும் அறிவை பாருங்கள். சபையோ சும்மா உட்கார்ந்து இருக்கிறது. சகோதரர்களே, சில சபையச்சலே கூட்டாக சேர்ந்து ஒரு சகோதரன் சகோதரிக்காக போராட வேண்டி இருக்கிறோம். எவ்விதமாக ஒன்றாக சேர்ந்து வந்து இந்த கன்றுக்குட்டியை விடுதலை பண்ண அவைகள் வந்திருக்கிறது என்பதை பாருங்கள். அதோ தாய் அந்த எதிரியை தாக்க முற்படுகிறது. மற்ற மிருகங்கள் பயந்து இருந்தாலும் எல்லாம் ஒன்றாக செயல்பட ஆரம்பிக்கிறது. அந்த தாய் கோபம் அடைந்து தூக்கி எறிகிறது. ஒரு கன்றுக்குட்டி, ஒரு எருமை குட்டி இதோ கலைத்துக் கொண்டு போகிறது. கொலை செய்ய வந்த அந்த சிங்கத்தை பெண் சிங்கம் மறுபடியும் கூட்டமாக வருகிறார்கள். விடு, எங்கள் பிள்ளையை விடு என்கிற வண்ணமாக கூட்டமாய் சேர்ந்து வரும் மிருகங்கள். ஆனால் சபைக்கோ அறிவே இல்லை. அதோ பாருங்க, விடுதலை பண்ணியது, விடுதலை பண்ணியது. எவ்விதமான ஒரு விடுதலை! ஆனால் இன்னமுமாக அந்த கிட்டடியிலே நிற்க விடாதே, தொடர்ச்சி ஆரம்பிக்கிறது. விடுதலை கிடைச்சாலும் முற்றிலுமான விடுதலை தேவை என்பதை அறிந்த அந்த மற்ற கூட்டம், விடுதலை பண்ண வந்த கூட்டம் தொடர்ந்து தாக்குகிறது. விசுவாசிகள் இன்றைக்கு எங்கே? இதோ பாருங்கள், மிருகங்களுக்கு இருக்கும் அறிவு மனுஷனுக்கு இல்லை. அதோ பார்த்தீர்களா, இன்றைக்கு நீ மாறாவிட்டால், இன்றைக்கு உன் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீ மௌனமாக இருந்தால், இந்த எருமைகளுக்கு இருந்த அறிவு உனக்கு இல்லை என்பதுதான் அர்த்தம். நான் கவலைப்படவே மாட்டேன் இப்படியாய் பேசுவது. எருமையை விட நீ மோசமான ஒரு மனுஷன். மனுஷன் அதுகளுக்கு இருந்த அறிவை பார்த்தீர்கள். சகோதரர்களே, சில சமயம் ஒரு சகோதரனுக்கு, ஒரு குடும்பத்துக்கு விடுதலைக்கு கூட்டாக நாங்கள் சேர்ந்து உபவாசம் பண்ணி அதற்காக போராட வேண்டும். எத்தனை பேர் எத்தனை நேரம் பேதுரு பிடிபட்ட நேரத்திலே போராடினார்கள். பேதுரு இதே மாதிரி அகப்பட்டிருந்தான், கொலைக்கு நியமிக்கப்பட்டிருந்தான். Thank you, Holy Spirit. சபையானது கூட்டாக ஜபம் பண்ணியது. விட்டாது ஜபித்தார்கள். சபையிலே எல்லாரும் கூடிக்கொண்டார்கள். ஆவியிலே ஜபம் பண்ணினார்கள். தேவன் பேதுருவை விடுதலை பண்ணும்படிக்கு, சங்கிலிகளை அவிழ்த்து விடும்படிக்கு தம்முடைய தூதனை அனுப்பினார். கட்டுக்கள் களைந்து அவிழ்ந்து போயிற்று. கதவுகள் தானாகவே திறக்கப்பட்டது. பேதுரு நினைத்தால், நான் ஒரு சொற்பனம் காண்கிறேன், என்ன இது நடக்கிறது? ஆம், சில சமயம் we need a corporate fight. கூட்டமாக சேர்ந்து நாம் பார்வை போராட வேண்டும். இன்றைக்கு தாய் மட்டும் அதில் வந்திருந்தால் அந்த கன்று தப்பி இருக்க முடியுமா? சொல்லு. உபவாச நாள் சொன்னு சொன்னால் வாராக்களை பாருங்க, எத்தனை நாள் ஆக்கள்
நேரம் இல்லை.
எல்லாத்துக்கும் உனக்கு நேரம் இருக்கு. வேலைக்கு ஒரு வேலை, ரெண்டு வேலை, மூன்று வேலை செய்ய நிறைய டாலர்ஸ் வர்றதுக்கு உனக்கு நேரம் இருக்கு. எனக்கு தெரியும்,
உங்களுக்கு தெரியும் தானே. வேலை செய்யாடி காசு இல்லை, காசு கட்டாட்டி அது வாங்கலா, இது வாங்கலா, பில் கட்டையலா, அது கட்டையலா, ஏன் அங்க இருக்கிறாய்?
கூழுக்கும் ஆசை, என்னத்துக்கும் ஆசை பண்ண சொல்லுவாங்க. எத்தனை பேர் வருகிறார்கள் உபவாசத்துக்கு? எத்தனை பேர் வந்து போராடுவார்? எத்தனை பேர் சொல்றேன், நான் போறேன், நானும் சேர்ந்து போறேன். இந்த கிராமங்களில் இருக்கிறவர்கள் விடுதலை அடைய வேண்டும். இந்த குகைகளில் ஆகப்பட்டிருக்கிறவர்கள் விடுதலை அடைய வேண்டும். ஒரு சகோதரி சொன்னால், நான் தூங்கும் வேளையில் பாம்பு என்னை வந்து அப்படியே சுத்தி கொள்கிறது. சில விசுவாசிகளுக்கும் போதகர்மாருக்கும் இது பைத்தியமாக இருக்கலாம். இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் காரியம் நீ யோசிக்கலாம், அந்த தாய் எருமை எப்படி போய் பேசி அது மற்றாக்களை கூட்டிக் கொண்டு வந்தது? அதுகள் எல்லாம் முதல்ல திறத்திர நேரத்தில் ஓடினதே, கண்டீர்களா இல்லையா? எல்லாம் கூட்டமா ஓடித்ததே, ஒரு கன்று மட்டும் தானே ஆகப்பட்டது. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து திரும்பி வந்ததன் காரணம் எப்படி? என்ன பாஷையால பேசி இருக்கும்? எப்படி அவைகள் சம்மதிக்க வச்சிருக்கணும்? வாங்க, என் பிள்ளாகப்பட்டு வரீங்களா? எப்படி பேசி இருக்கும்? நீ இருக்கிறாய். என் குடும்பம், என் மனைவி, என் பிள்ளைகள், என் இது, என் வேலை, என் வீடு, என் வாகனம். அந்த இறைமை எழுப்பா, இன்றைக்கு அவர்கள் எல்லாரும் சேர்ந்து வந்து அந்த இருமைகள் மோதி அந்த தாய் நெருங்கி அந்த கொம்பால, கொம்பேல கொப்பா இருக்கிறது. அதிகாரம், இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம். தாவீதின் குடும்பத்திலே ரட்சணிய கொம்பு ஒன்றை ஏற்படுத்தினார் தேவன். அந்த அதிகாரம் அந்த எருமை கொம்புகளினாலே போட்டு அந்த பாரமான அந்த சிங்கத்தை தூக்கி உரறி, இதுவரையிலும் அவைகள் அறிந்திருக்காது என்று நான் நினைக்கிறேன். ஆனால் தன்னுடைய அதிகாரத்தை உபயோகிக்க ஆரம்பித்தது வந்தது. என்ன படுகிறாயா இல்லையா என் பிள்ளையை? அந்த கொம்பை கீழே போட்டு வயிற்று பக்கமாக தூக்கி உச்சாரி, இயேசுவின் நாமத்திலே அதிகாரத்திலே நீ மேற்கொள்ளலாம். ஒன்றாக சேர்ந்து போராட வேண்டிய நாட்கள் ஆதி சபை அப்படித்தான் சேர்ந்தது. ஒன்றாக சேர்ந்து போராடினார்கள். ஆம், சகோதரர்களே, சங்கீதம் 102 19-20 கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை, மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களை விடுதலை ஆக்கும்படிக்கு தேவன் என்ன செய்கிறாரோ தெரியுமா? அவர் மேலே இருந்து கண்ணோக்கமானார். இப்படிப்பட்ட காட்சிகளை, மனிதன் பிடிபடுகிறதை, அசுத்தாவிகள் வாதிக்கிறதையும், விடுவிப்பார் இல்லாமல் ஜனங்கள் செத்து போகிறதையும்,
சூனியத்தினாலே மாண்டு போகிறதையும் சூனியத்தினால் அழிந்து போகிற குடும்பங்களையும் விடுதலை கொடுக்கும்படிக்கு
மேலே இருந்து கண்ணோக்கமானார்.
ஏன் மேலே இருந்து பார்க்கிறார் சொல்லவா?
யாரை அனுப்புவோம்?
யார் எங்களுக்காய் போவார்கள்? யாரை அனுப்புவோம்? யார் எங்களுக்காக போவார்கள்? இதுதான் அவருடைய குரல். Whom shall we send? Who will go for us?
யார் எங்களுக்காய் போவார்கள்? நீயும் உன் வேலையும் உன்னுடைய சுயநலமும் உன்னுடைய ஆசீர்வாதமும் இருக்க போகிறாயா?
தப்புவதே இல்லை. எஸ்தருக்கு கூறப்பட்டதையே சொல்லுகிறேன், நீயும் தப்புறதில்லை, உன் குடும்பமும் தப்புறதில்லை. எஸ்தருக்கு ஒரு எச்சரிப்பு, எங்களுக்கு வேறு விதமான ஒரு எச்சரிப்பு. இப்படிப்பட்ட காலத்தில் நீ மௌனமாக இருந்தால்
தண்டனைக்கு எப்படி தப்ப போகிறாய்? கூட்டான தாக்கம் தேவை,
கூட்டான தாக்கம் தேவை.
எல்லாரும் சேர்ந்து போராட வேண்டியிருக்கிறோம்.
ஒரு கிராமத்திலே எத்தனை சிங்கங்கள், அசுத்தாவிகள், பொல்லாதாவிகள், விக்கிரான ஆவிகள், மரணத்தின் ஆவிகள், தற்கொலையின் ஆவிகள், நோயின் ஆவிகள், நீங்கள் கவனித்து பார்த்திருக்கலாம். மண்டூர் பகுதியிலே அநேகமான பிள்ளைகளுக்கு நடக்க முடியாது.
சூம்பினங்கள் கேட்பார் இல்லை,
இதை குறித்து கவலைப்படுவார் இல்லை, விடுதலை கொடுப்பார் இல்லை,
அக்கறை உள்ளவர்கள் இல்லை.
ஏனென்று கேட்பார் இல்லை. அதனாலே அந்த ஆட்கள் கொள்ளையாக போவார்கள், அவர்கள் சிறைப்பட்டு போவார்கள்,
விடுவிப்பார் இன்றி மரணத்துக்குள்ளாக போவார்கள். வேறு யாரும் இல்லை,
அரசாங்கம் இதை செய்ய முடியாது. நோ கவர்மெண்ட் கேன் டெலிவர் தெம்.
ஹாஸ்பிட்டல்ஸ் அவர்களுக்கு விடுதலை கொடுக்க முடியாது. மருந்து கட்டலாம், இருக்கும் நோயை நல்லது தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆனால் பொல்லாத ஆவிகளினாலே, அசுத்த ஆவிகளினாலே பிடிபட்டு கட்டப்பட்டு மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கும் நேரத்திலே அவர்களை விடுவிப்பார் இல்லை. அவர்களை விடுவிக்க ஒரே ஒரு கூட்டம் தான் இருக்கிறது,
தேவனுடைய
ஸ்தானாதிபதிகள்.
அவர்கள் மட்டும்தான் விடுதலை கொடுக்கலாம். நீ இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிப்படைய, நீ பரிசுத்தாவியினாலே நிரப்பப்பட்டிருந்தால்
நீ தானந்தாள். அதோ பார்த்தீர்களா,
எவ்விதமாக நாங்கள் நினைத்திருப்போம், கன்று குட்டி சரி, ஐந்து சிங்கம் சேர்ந்து கடிச்சதுக்கு பிறகு இனி எப்படி உயிர் வாரது
என்றாலும் அவர்கள் விட்டவே இல்லை. Now we will fight, get away, get away
என்று சொல்ற பிரகாரம்
என்ன
செய்கிறாய் வைத்துக் கொண்டு நீ வெளியுறல இருக்கிற நீயும் தான். ஆரை பார்க்கிறாய், எதற்காக சேர்ச்சுக்கு போகிறாய்?
இதோ சில மிருகங்கள் தண்ணீர் தாகத்திலே அந்த இடத்துக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஒரு எதிரி மெதுவாக தண்ணீருக்கு கீழே அமர்ந்து வருகிறது. நேர்யானே
அதை கவனிக்கிறது, என்ன நடக்கிறது?
உடனே ஓடி வருகிறது, அந்த முதலையை கலைத்து போடுகிறது. அது போய் தாக்கவில்லை.
ஆனால்
எத்தனை பேர் இவ்விதமாக போகக்கூடாத இடங்கள் அல்லது கால் வைக்க கூடாத இடங்களுக்கு போய் ஆபத்து போகிறார்கள்.
குற்றியிலாக கிடக்கும் அந்த
மான் குட்டியை கிட்டே போய் அதற்கு முதல் உதவி கொடுக்கிறது. மூச்சு உள்ளே போகும்படிக்கு அதற்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்க பார்க்கிறது. மிருகத்துக்கு இருக்கும் குணத்தை பார், அது சாப்பிட போகவில்லை.
நீ சாக கூடாது என்று சொல்லி
வாய்க்குள்ளே அந்த தலையை எடுத்து அதனுடைய சுவாசம் போட்டு மண்டு உதவி செய்கிறது. ஆனால் நேரம் கடந்து போயிற்று. நேர்யானை மறுபடியும் தண்ணீருக்கு திரும்புகிறது. பல அசுச்சாவிகளை போல கழுகுகள் வந்து அங்கே சேர்கிறது. தன் இரையை இழந்த முதலை பார்த்து கொண்டிருந்து அந்த குத்தியுயிராக கிடந்து மறித்து போன அந்த மானை மறுபடியுமாக கொண்டு போனது. இன்னும் ஒரு குரங்கு தண்ணிக்காக அலைந்து போகிறது. தண்ணீர் விடாயினாலே போகக்கூடாத இடத்துக்கு காலை வைக்கிறது. மறைந்திருக்கும் முதலை அதை பார்த்து கொண்டிருக்கிறது. சடுதியாய் அதை கவிக்கொள்கிறது. தலை முதலையின் வாயிலே ஆகப்பட்டு இன்னும் ஒன்று விடுவிக்க பார்க்கிறது. இப்படி நிலையிலே இருக்கும் விசுவாசிகள் எத்தனை, உலகத்தார் எத்தனை, யார் எங்களை விடுவிப்பார்கள்? இதோ பார்த்தீர்களா, சாகும் நிலைக்கு போகிறது. ஒவ்வொரு நாளிலும் தேசங்களிலே இருக்கும் காடுகளிலே, குறிப்பாய் ஆப்பிரிக்க காடுகளிலே இவை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் இங்கே கூட அந்த முதலை பதுங்கி இருந்து சில இடங்களிலே, மண்டூர் அல்லது முதலை கூட இன்னும் மற்ற தண்ணீருக்குள் இறங்கினவர்களை அப்படியே இழுத்துக் கொண்டு போனது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். யார் விடுவிப்பார்கள்? யாருமே இல்லை. ஏன் இதை ஆண்டவர் எங்களுக்கு காண்பிக்கிறார்? கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களையும் மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவேன். மரணத்துக்கு அதிகாரியாக இன்னமும் வேலை செய்து கொண்டிருக்கும் சாத்தான், கொலை செய்து கொண்டிருக்கும் கொலை மனுஷ கொலை பாதகராக இருக்கும் சாத்தான். இயேசு சொன்னார், அவன் ஆதி முதல் கொண்டு மனுஷ கொலை பாதகன். எத்தனை பேர் கொலை செய்யப்படுகிறார்கள்? எத்தனை ஊழியர்கள், எத்தனை விசுவாசிகள் தேசம் அங்கும் இயேசுவுக்காக கொலை செய்யப்படுகிறார்கள். மற்றவர்கள் நோய்களாலே மறிக்கிறார்கள். மற்றவர்கள் புட்டிப்பட்டு இது ஒரு பாவத்திலே அதற்கூடாக அவர்களுக்கு கேடு வருகிறது. இன்னும் எத்தனையோ பேர் மனிதன் வச்சிருக்கும் குகைகளிலே, மறியல் சாலைகளிலே ஜீவிக்கிறார்கள். பல பாவங்களினாலே புட்டிப்பட்டவர்கள் யார் எங்களை விடுதலை கொடுப்பார்கள் என்று ஏங்குகிறவர்கள். சரி, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? அந்த நீர் யானை பார்த்திருந்து அந்த முதலை பிடித்ததும் அந்த ஆட்டுக்குட்டி, அந்த மான்குட்டியை அதை விடுவி கோடுகிறது. முதலை அதை விட்டு ஓடி போகிறது. ஒரு விதமாக அது கரையேறுகிறது. அதுக்கு உதவி செய்ய போகிறது. வழக்கமாக அது சாப்பிட்டு விழுங்கி இருக்க வேண்டும். ஆனால் அது போகிறது. எல்லாம் சரியா? ஓகேயா? மான்குட்டி பயந்து இன்னும் தூரமாக ஓடுகிறது. இந்த நீர் யானையை அதுக்கு பின்னால போய் அதை தன் வாய்க்குள்ளாக எடுத்து அதை தடவி கொடுக்கிறது. Trying to give first aid. தன்னுடைய மூச்சாகுதல் அந்த குட்டிக்கு வந்து தப்புமாக்கும் என்று அது எப்படி யோசித்திருக்கிறது? இது என்று
மிருகங்களினுடைய அறிவு. சில மிருகங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கும் அறிவை பார். இன்றைக்கு நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? 680 பிரசங்கம், ஒரு வருஷம், ரெண்டு வருஷம், மூன்று வருஷம், 10 வருஷம், 15 வருஷம், சில 20 வருஷமாக கேட்கிறீர்கள். ஒரு ஆளை, ஒரு குடும்பத்தை இந்த முதலையின் வாயிலே இருந்து, பொல்லாத ஆவியிலே இருந்து, இந்த சிங்கத்தின் வாயிலே இருந்து நீ விடுதலை கொடுக்கவில்லை. உனக்கு எதற்காக செய்தி? உனக்கு எதற்கு அதிகாரம்? உனக்கு எதற்கு எந்த வரமும்? உனக்கு தேவை ஒரு சபை மண்டபம், அவ்வளவுதான். அவ்வளவுதான் உன் வாழ்க்கையிலே கிடைக்கும். ஆனால் இப்படிப்பட்ட காலத்தில் இனி மௌனமாயிருந்தால் தண்டனைக்கப்படி தப்புவோம். இதோ பார், தேவன் தாமே இதை சொல்லியிருக்கிறார். எபிரேயர் 2 அதிகாரம், ஆகையால் நீ கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த எச்சரிப்போடு கவனிக்க வேண்டும். குறிப்பாய் இன்றைக்கு நீ கேட்ட இந்த காரியம், இந்த செய்தி, இந்த டிவிடி நீங்கள் ஒவ்வொருவரும் வீடுகளிலே வைத்திருக்கும்படிக்கு தேவன் விரும்புகிறார். நான் இதை மற்ற செய்திகளுக்கு நான் சொல்லவில்லை. உன்னுடைய முதலாவது அழைப்பு விடுவிப்பது, உன்னுடைய முதலாவது அழைப்பு ஆத்தும ரட்சிப்பு கொடுப்பது, உன்னுடைய முதலாவது அழைப்பு சுவிசேஷ ஊழியத்தை செய்வது, இருளிலே இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறது, பிசாசும் புட்டியிலே இருக்கிறவர்களை விடுதலையாக்கி இயேசுவண்டை கொண்டு வருவது, அதுதான் உன்னுடைய முதலாவது அழைப்பு. வேலை வேலை வேலை, வெயிட் எ மினிட், எல்லாம் வேலை, அது எடுபட்டு உன் குடும்பம் பிடிபடுற நேரத்திலே அதற்கு பிறகு நீ கேட்க போறாய் விடுவிப்பார் எங்கே. அந்த நேரம் டூ லேட், நேரம் கடந்து போன நேரம். இதோ பார், ஏனெனில் தேவதூதர் மூலமாய் முதலில் சொல்லப்பட்ட வசனத்துக்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. தேவனுடைய நற்செய்தியை இன்றைக்கும் கேட்டிருக்கிறாய். கேட்காதவர்களுக்கு தண்டனை நிச்சயமாய் வந்தது, அதை கேட்டு மௌனமாக இருந்ததுக்கு தண்டனை வந்தே இருந்தது. முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்திலே கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டது. எப்படி உறுதியாக்கப்பட்டது? அற்புதங்களினால், அடையாளங்களினால், விடுதலைகளினால், அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகள், சொல்லு பலத்த செய்கை, அவைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பயந்து கொடுத்த பரிசுத்தாவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான விடுதலையை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? இவ்வளவு பெரிதான விடுதலையை குறித்து நீ அடைந்திருக்கிறாய் விடுதலை. இங்கே எத்தனையோ தடவை விடுதலைகளை பார்க்கிறாய். இயேசுவின் நாமத்தின் அதிகாரத்தை நீ யோசித்திருக்கிறாய். அவருடைய இரத்தத்தின் வல்லமை உனக்கு தெரியும். தேவனுடைய வார்த்தையின் வல்லமை உனக்கு தெரியும். இன்னமுமாய் ஒரு குடும்பம் நீ இன்னும் கொண்டு வரவில்லை. ஒரு சகோதரன் சகோதரிக்கு நீ விடுதலை கொடுக்கவில்லை. இயேசுவின் அதிகாரத்தை நீ இன்னும் உபயோகிக்கவில்லை. ஆகையால் நீ தப்ப முடியா. தண்டனைக்கு தப்ப முடியாது. எவ்விதமான ஒரு தண்டனை வரும் அது எனக்கு தெரியாது, அது எனக்கு தெரியாது. அருண், உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்திலோ இருந்ததும் எடுத்துக் கொள்ளப்படும். நீ உன் வரங்களை உபயோகிக்கவில்லை, நீ இயேசுவின் நாமத்தின் அதிகாரத்தை உபயோகிக்கவில்லை, நீ உன் நேரத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை, நீ உன்னுடைய பணத்தை தேவனுடைய ராஜ்யத்துக்காக அங்கு போட்டு அவருடைய ராஜ்யம் பரவும் படிக்கும், கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்கள் விடுதலையாக்கப்படும் படிக்கும், கட்டுண்டவர்கள் விடுதலை கொடுக்கும் படிக்கும் நீ செலவழிக்கவில்லை. எப்படி தப்ப போகிறாய்? எத்தனையோ இடங்களிலே டிவி நாங்கள் போக போட வேண்டியதாக இருக்கிறதே, வேலையாட்கள் இல்லை. உதாரணமாக மண்டூர்ல தேவைப்பட்டது, ஒரு சகோதரன் எழுந்தார், நான் அந்த டிவியை நான் வாங்குகிறேன். ஒரு சகோதரன் இப்பொழுது அந்த இதை செய்தியை பார்த்துக் கொண்டே இருக்கிறார்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று விதைக்கிறது தொடர்ந்து உன்னோடு கூட வரும். நீ சேர்த்து வைத்தது எல்லாமே உனக்கு தெரியாத ஒருவன் வந்து அவைகளை அனுபவிப்பான். நன்றாக சேர்த்து வை. வீடு குவி மட்டும் சேர்த்து வை. தேவன் வேறு ஒரு இடத்திலே விடுதலை கிடைக்கும்படிக்கு வேறு ஒரு இடத்துக்கு போவார். அவரை யாரையும் அது ஒரு மணி ரட்சிப்புக்குள்ளாய் கொண்டு வந்து ஆவியினாலே நிரப்பி நீ இப்பொழுது போய் விடுதலை கூட என்று சொல்லுவார். இவ்வண்ணமாக பிந்தினவர்கள் முந்தினவர்கள் ஆவார்கள், முந்தினவர்கள் பிந்தினவர்கள் ஆவார்கள். யாரும் இன்றைக்கு இந்த செய்திக்கு பிறகு சாக்கு போக்கு சொல்ல இடமே இல்லை. யூ வாட்ச். இதை நான் ஏற்பாடு பண்ணி வரவில்லை. இந்த இடத்திலே இன்னைக்கு நேரத்தில் நான் இதை சொல்லட்டும். இந்த வார்த்தையை நீ கேட்டதுக்கு பிறகு நீ மீன் பிடிக்கும் தொழிலே, மனுஷர்களை பிடிக்கும் ஊழியச்சிலை, ஆற்றும் ஆதாயம் செய்யும் ஊழியச்சிலை, கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கும் ஊழியச்சிலை, மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களை, சாத்தான் அழித்துக் கொண்டிருக்கும் ஜனங்களை, சுவிசேஷம் இல்லாமல் குருடாய் இருக்கும் கிராமங்களிலே அவர்களை விடுவிப்பதற்கு உன்னை ஒப்புக் கொடுக்கவில்லையானால் உன் நேரத்தை, உன் பணத்தை, உன்னுடைய ஜபத்தை, உன்னை நீ ஒப்புக் கொடுக்கவில்லையானால் தண்டனைக்கு நீ தப்ப முடியாது, தப்பவே முடியாது. கேனா தப்பவே முடியாது. சுவிசேஷம் அறியாத ஒவ்வொருவரும் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்கள். இயேசு கிறிஸ்துவை அறியாத ஒவ்வொருவரும் மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்கள். தேவனோ மேலே இருந்து பார்க்கிறார். யாரை அனுப்புவோம்? முதல்ல நல்ல வாயில போட்டுட்டதே, கொஞ்ச நாள் இருக்குது சாகுறதுக்கு. யார் எங்களுக்காக போவார்கள்? யாரை அனுப்புவோம்? ஏசையா தேவனோடு நெருங்கி இருந்தபடியினாலே அந்த தரிசனத்தை கண்டு தேவனுடைய குரலை கேட்டார். அந்த குரல் ஏசையாவுக்கு பேசப்படவில்லை, தேவன் பொதுவாக பேசும் அந்த குரலை கேட்டான். அவன் சொன்னான், இதோ நான் இருக்கிறேன், என்னை அனுப்பு. Send me Lord. என்னை அனுப்பு. சரி, இத்ததைய மாறுபட்ட இந்த ஜனத்திற்கு போ. கட்டும் கேளாதவர்களாய் இருக்கும் இந்த ஜனத்துக்கு இடத்திலே போ. தேவனுடைய பிள்ளையே, இனி எத்தனை காலங்களுக்கு நாங்கள் பேசாம இருக்க போகிறோம்? சுவிசேஷத்தை அறிவித்து மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களை வெளியே கொண்டு வருவதே போதகருடைய வேலை அல்ல. ஒவ்வொரு விசுவாசியின் மேலும் விழுந்த பொறுப்பு. சுவிசேஷத்தை அறிவிக்க இல்லாமல் நான் இருந்தேயானால் எனக்கு ஐயோ என்று சொன்னான். If I do not preach the gospel, இந்த நற்செய்தி தேவனுடைய வல்லமை. The good news is the power of God. இது தேவனுடைய வல்லமை. That's right. அதைத்தான் அவர் சொன்னார், போய் நற்செய்தி அறிவியுங்கள், வியாதி உள்ளவர்களை குணமாக்குங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்க. அவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறவர் தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து. நீ நானும் அல்ல, ஆனால் அவர் அந்த இடத்துக்கு போவதற்கு ஒரு சரீரம் தேவை. அவர் அந்த சகோதர சகோதரி மேல் கரங்களை வைக்கிறதுக்கு ஒரு கரம் தேவை. அந்த நற்செய்தி விடுதலையின் செய்தியை அறிவிப்பதற்கு ஒரு வாய் தேவை. அவை யாவும் நீயும் நானும் தான். நீ பேசும் பொழுது அவர் பேசுவார், நீ கரங்களை வைக்கும் பொழுது அவரே வைப்பார். அவருடைய வல்லமையை விடுதலையாக்குகிறது.
கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களையும் மரணத்துக்கு ஒப்பு வைக்கப்பட்டவர்களையும் விடுதலையாக்க கூடுமானால் விடுதலையாக்கு. அதை அறியோம் என்று சொல்லுவாயானால் உன் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவர் அறியாரோ? அந்த எருமைகளுக்கு இருந்த அறிவு அதை விட உனக்கு கூட இருக்கிறது என்பதை அறியாரோ? அவர் அறிய மாட்டாரா?
அந்த நீர் யானைக்கு இருந்த அறிவை விட உனக்கு கூடுதலா இருக்கிறது என்று அறியாரோ? கற்பத்திலே உன்னை உருவாக்கினவர் அறியாரோ?
நீ தப்புவதே இல்லை. இன்றைக்கு உன் வாழ்க்கை மாறட்டும். இன்றைக்கு உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து இயேசுவுக்கு பின்னாலே போக நீ முடிவு கட்ட வேணும். ஏன்? அவர் என்ன சொன்னார்? எனக்கு பின்னாலே வா, நான் உன்னை மனுஷர்களை பிடிக்கிறவனாக்குவேன். அதாவது மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலை உண்ணப்படுகிறவர்களையும் விடுதலையாக்குகிற ஒரு மனுஷன் மனுஷியாக உன்னை ஆக்குவேன். Praise the Lord.